என் அண்ணின் சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை முன்வைத்தே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களாகிய நாம் வெற்றி என்ற ஒன்றை குறிக்கோளாக நம்முடைய லட்சியமாக ஆக்கிக்கொண்டு அதற்காக நாம் நாளாந்தம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் வெற்றியைத்தான் எதிர்பார்க்கின்றான். யாரும் தோல்விக்கு பின்னால் முயற்சிப்பதும் இல்லை, தோல்வி என்ற வார்த்தையை அடிக்கடி கேட்பதை விரும்புவதும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வித்தியாசமானவைகள். ஒவ்வொரு முயற்சியும் மற்றவருக்கு பிழையாகப்பட்டாலும் தனக்கு சரியென்று படுவதை அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பான். தன்னுடைய வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில நேரங்களில் நல்லதாகவும் இருக்கும், பல கட்டங்களில் பிழையானதாகவும் இருக்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலும் இருக்கும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விரும்பாத முறையிலும் அமைந்திருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவன் எவ்வளவு திடகாத்திர உறுதியாக இருக்கிறானோ, அதை அடைந்து கொள்வதில் அவனுக்கு முன்னால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனையும் அவன் தாண்டி விடுவான். அது தன்னுடைய மிக நெருங்கிய ஒருவரை இல்லாமல் ஆக்கினாலும் பரவாயில்லை என்று முயற்சி எடுப்பான். இது மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் அவன் செய்யக்கூடிய முயற்சிகள். வெற்றி இரண்டு வகைப்படும். ஒன்று, மன்னறை என்று சொல்லக்கூடிய கபறு வரைக்கும் இவ்வுலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றிகள். இரண்டாவது, மன்னரை வாழ்க்கை ஆரம்பித்ததில் இருந்து சொர்க்கம் வரைக்கும் நாம் சென்றடைய வேண்டிய கட்டங்களில் அடைய வேண்டிய வெற்றிகள். வெற்றிக்கு இரண்டு வரைவிலக்கணம். ஒன்று, நானும் நீங்களும் இடக்கூடிய வரைவிலக்கணம். மற்றது, அல்லாஹ்வும் ரசூலும் இடக்கூடிய வரைவிலக்கணம். வெற்றிக்கு நாம் விடக்கூடிய வரைவிலக்கணம் என்ன? எந்த முயற்சியை மேற்கொள்கிறோமோ அந்த முயற்சியில் நமக்கு சாதகமான முடிவு அல்லது லாபகரமான முடிவு கிடைத்துவிட்டால் அதை வெற்றி என்று கூறுகின்றோம். பாதகமான முடிவு அல்லது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அதனை தோல்வி என்று கூறுகின்றோம். இதுதான் நம்முடைய வெற்றிக்குரிய வரைவிலக்கணம். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய வெற்றிக்குரிய வரைவிலக்கணம் அதுவல்ல. அல்லாஹ் சுருக்கமாக 6,666 ஆயத்துகளை கொண்ட குர்ஆனில் ஒரு சூரா, வல் அஸ்ர் என்ற சூரா, அதில் சுருக்கமாக சொல்லிவிட்டான். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், பல திறமை உடையவர்கள், பல அந்தத்தில் வாழக்கூடியவர்கள், பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய திறமையினால், தன்னுடைய அனுபவத்தினால், தன்னுடைய பணத்தினால், இன்னும் தன்னுடைய எதைவையெல்லாம் செலவழிக்க முடியுமோ அத்தனைகளிலும் வெற்றி கண்டவர்களை கூட்டு மொத்தமாக அல்லாஹ் கூறுகின்றான். காலத்தின் மீது சத்தியமாக, மனித சமுதாயமே தோல்விதான். மனித சமுதாயமே, இதில் முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை, காபிர்கள் என்று கூறவில்லை, படித்தவர்கள் என்று கூறவும் இல்லை, படிக்காதவர்கள் என்று கூறவும் இல்லை, ஏழைகளை குறிப்பிடவும் இல்லை, வசதிக்காரர்களையும் குறிப்பிடவில்லை. மனிதர்கள் மொத்தமாக நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை படிக்க வேண்டும். உலகத்தினுடைய வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றியாகவே இல்லை. உலகத்தினுடைய தோல்வி என்பதும் அல்லாஹ்வுடைய பார்வையில் தோல்வியே இல்லை. ஏனென்றால் வெற்றிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் பின்னால் வருகின்றது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸபர். நம்ம எல்லோருக்கும் கருத்து தெரியும், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து அதன் பக்கம் மற்றவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய இவர்களை தவிர மற்ற முழு மனித சமுதாயம் தோல்வியில் இருக்கின்றார்கள் என்பதே வெற்றிக்கு அல்லாஹ் இடக்கூடிய வரைவிலக்கம். என் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் வெற்றியை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுத்தால நம்மை இரண்டாக பிரிக்கின்றான். நம்மில் ஒரு கூட்டம் இந்த உலகத்தினுடைய வெற்றியே வெற்றி என்பதை பிரதானமாக கொண்டவர்கள், இன்னும் ஒரு கூட்டம் இல்லை, மறுமையினுடைய வெற்றி தான் வெற்றி என்று மறுமைக்காக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் கூறும் போது மின்கும் மையுரீது துன்யா வமின்கும் மையுரீது ஆகுரா, உங்களில் பலர் இந்த துன்யாவை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள், உலகத்தினுடைய வெற்றி, நானும் வெற்றி அடைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததியினர்கள், என்னுடைய பரம்பரை, என்னுடைய மகல்லா, என்னுடைய நாடு என்று நாம் வெற்றி என்று சொல்லுகின்றோம். நோக்கம் உலகத்தினுடைய வெற்றி. இன்னும் ஒரு கூட்டம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும், உலக முயற்சிகளில் ஈடுபட்டாலும், உலகத்தில் சில காரியங்களில் அவர்கள் முன்னோக்கி சென்றார்களும், அவர்களுடைய குறிக்கோள் ஆகுரா, ஆகரத்தினுடைய வெற்றி, உலக வெற்றி அல்ல. உலகத்தில் முயற்சி செய்வார்கள், நம்மை போன்று பல துறைகளிலும் அவர்களும் ஈடுபடுவார்கள், ஆனா உலக வெற்றி அல்ல நம்முடைய நோக்கம், மறுமையினுடைய வெற்றி நோக்கம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் என்னதான் உலகத்தில் வெற்றி தோல்வி வந்தாலும் நிர்ணயிக்கப்பட்டது அல்லாத ஒரு வெற்றி தோல்வி நமக்கு வரமாட்டார். நாம் இன்று அடையக்கூடிய வெற்றிகள் முடிவு செய்யப்பட்டவைகள். எப்ப முடிவு செய்யப்பட்டது? வார மாசம் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, இன்னும் 10 வருடங்களுக்கு பின்னால் அல்ல. நானும் நீங்களும் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழுத்த இலை யாருடைய தலையின் மீது விழும் என்பது கூட, ஒவ்வொரு மலை துளியும் எந்த இடத்தில் விழும் என்பது கூட முடிவு செய்யப்பட்ட விடயம். இன்று நேற்று அல்ல, உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கென்று எழுதப்பட்ட வெற்றி நிச்சயமாக பெறும், அதே நேரத்தில் நமக்கென்று எழுதப்பட்ட தோல்வியை நாம் சந்தித்தே தீருவோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு தோல்வி இருக்கும், பல தோல்விகளுக்கு பின்னால் ஒரு வெற்றி இருக்கும். ஆனால் மறுமை அப்படி அல்ல. வெற்றி என்றால் வெற்றிதான், தோல்வி என்றால் தோல்விதான். அங்கே ஒரு வெற்றிக்கு பின்னால் தோல்வியே கிடையாது, தோல்விக்கு பின்னால் சிலருக்கு வெற்றி கிடைக்கலாம். அதில் நான் நீங்கள் உட்படுத்தப்படுவோமா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு விடயத்துக்கு வருவோம். சொல்லவும் வேணும், சொல்வதற்கும் பயமாகவும் இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் 4 கட்டங்களை நிச்சயமாக சந்திப்பான். அந்த 4 கட்டங்களில் நம்மோடு வாழ்ந்து மரணித்தவர்கள் 3 கட்டங்களை சந்தித்து விட்டார்கள். நானும் நீங்களும் 2 கட்டங்களை சந்தித்து விட்டோம். இன்னும் 2 கட்டங்கள் இருக்கின்றன. நாம் மறதியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது கட்டம் என்ன தெரியுமா? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹ் என்ற இடத்தில் இந்த ரூஹுகளை 2 பிரித்தான். அதில் ஒரு கூட்டம் வலது பக்கத்தில், வலது பக்கத்துக்காரர்கள், இன்னும் ஒரு கூட்டம் இடது பக்கத்துக்காரர்கள். அந்த வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொன்னான், நீங்க விரும்பினத்தை செய்யலாம், நீங்க எல்லாரும் சொர்க்கவாதிகள். இடது பக்கத்தாரை பார்த்து சொன்னான், நீங்களும் விரும்பினதை செய்யலாம், நீங்க எல்லோரும் அதற்கு மாற்றமான இடத்துக்குத்தான் சென்றீர்கள், முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இந்த இடத்தில் நான் நீங்கள் ஒரு கணம் நம்முடைய தலைகளை கீழே போட்டு சிந்திக்க வேண்டும், நான் எந்த பக்கத்தில் இருந்தேனோ யாருக்கும் தெரியாது, யாராலும் சொல்லவும் முடியாது. இது முதலாவது கட்டம், சந்தித்து விட்டோம், உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது கட்டம் என்ன தெரியுமா? தாயுடைய வயிற்றுக்குள் 4 மாதங்களுக்கு பின்னால் நமக்கு ரூபுதப்பட்டது. அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ரூபுதப்படக்கூடிய நேரத்தில் 4 விடயங்கள் ஊதப்படும். அதில் ஒன்று அவனுடைய வாழ்வினுடைய காலம், 2வது அவனுடைய ரிஸ்கினுடைய அளவு, 3வது அவன் ஒரு நட்பாக்கிய தாலியா அல்லது துப்பாக்கிய தாலியா என்பதும் ஊதப்படுகின்றது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாயுடைய வயிற்றுக்குள் 4 மாதங்களுக்கு பின்னால் ரூபூதப்பட்டோம், அழகான குழந்தையாக வெளியில் வந்தோம், தாய் வளர்த்தால் இப்போது பெரியவர்களாக பள்ளிவாசலுக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாயுடைய வயிற்றுக்குள் எவ்வாறு ரூபூதப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கட்டங்களும் முடிவடைந்து விட்டன. இன்னும் 2 கட்டங்கள் நானும் நீங்களும் வெகு விரைவில் சந்திக்க இருக்கின்றோம். அதில் மூன்றாவது கட்டம் தான் மிகவும் பயங்கரமான கட்டம். அது என்ன? இந்த உலகத்தில் நாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம், நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அல்லாஹுத்தாலா அதை பொருட்படுத்த போவதும் அல்ல. ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரம் வரும், நம்முடைய அந்த அஜல் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றது, ரிஸ்கை நாம் தேடுகிறோம், அஜல் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்துக்கும் மூன்று விடயங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன, யாராலும் மாற்ற முடியாது. ஒன்று, அவன் மரணிக்கும் நேரம், அவன் மரணிக்கும் இடம், அவன் மரணிக்கும் சந்தர்ப்பம், யாராலும் மாற்ற முடியாது. மரணிக்கும் நேரம் உலகமே சேர்ந்தாலும் மாற்ற முடியாது அல்லாஹ்வை தவிர. மரணிக்கும் இடம் அதுவும் இயலாது, சந்தர்ப்பம் அதுவும் முடியாது. அந்த மரண தருவாயில் நம்முடைய ரூகை கைப்பற்ற வரக்கூடிய மலக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பாரியா, அல்லாஹ் இவனுடைய ரூகை சீதேவியாக நான் கலட்டவா அல்லது மூதேவியாக கலட்டவா என்று கேட்பார்கள். ஹதீஸ் வருகின்றது. அல்லாஹு தஆலா ஒரு உத்தரவு பிறப்பிப்பான், அது எப்படி அமையும் என்பது நமக்கு தெரியாது, எப்படி அமையும் என்பது தெரியாது. இந்த நேரத்தில் ஒரு குறுகிய நேரமாக இருப்பதனால் சிந்தனைக்கு இரண்டு உதாரணங்களை சொல்கின்றேன். அந்த உதாரணத்தை வைத்து நாம் சிந்திப்போம். ஒன்று, நூறு கொலை செய்தவனுடைய கடைசி தருவாயும், ஒரு பூனையை கட்டிவிட்டு தொழுது கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய நிலைப்பாட்டையும் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். பூனையை கட்டி போட்டு அமல் செய்து கொண்டிருந்தால் செத்தது பூனைதான், ஆனால் அவள் போன இடம் சொர்க்கத்துக்கு மாற்றமான இடம். நூறு கொலை செய்தான், நாம் எல்லாம் அவனுக்கு நரகவாதி குற்றவாதி என்றுதான் தீர்ப்பு வழங்குவோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஒரு ஜான் அவன் முந்தி விட்டான், அதனால் சொர்க்கம் கிடைத்து விட்டது என்பது சரியான ஹதீஸ். இரண்டு உதாரணங்களையும் சிந்தனை கருங்கள். மூணாவது கட்டம் பயங்கரமான கட்டம். இந்த உலகத்தில் நம்முடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்றது, அதற்கு நல்ல மௌத் என்று சொல்லுவார்கள், பல அடையாளங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் ஒளிரங்கமான விஷயங்கள்தான். ரூஹு கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் அந்த ரூஹு எவ்வாறு கைப்பற்றப்படுகின்றது என்பது நமக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மனிதனுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் கண்களை பார்த்திருப்பீர்கள், கண்கள் விரித்திருக்கும், கண் எதை பார்க்கின்றது, அவனுடைய ரூஹு எங்கே செல்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அது சிஜ்ஜீனுக்கு போகின்றதா அல்லது அந்த சொர்க்கத்துக்கு போகின்றதா நரகத்துக்கு போகின்றதா என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இது மூணாவது கட்டம். நான்காவது கட்டம் இருக்கின்றது சகோதரர்களே, அதுதான் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அதே மக்களுடைய மைதானத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்போம். அங்கே தாய் தந்தை கிடையாது, பாப்பா பிள்ளை கிடையாது, சகோதர சகோதரி கிடையாது, கணவன் மனைவி கிடையாது, முதலாளி தொழிலாளி கிடையாது, எல்லோரும் வானத்தை பார்த்துக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும், இன்று எல்லோரும் யாசின் ஓதியிருப்பீர்கள். அந்த யாசினில் வரக்கூடிய ஆயத்து தான், ஏ குற்றவாளிகளே, நீங்கள் நல்லோர்களை விட்டு பிரிந்து விடுங்கள், பிரிப்பதற்கு காவலாளிகள் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை போதும், குற்றவாளிகள் பிரிந்து விடுவார்கள். நானும் நீங்களும் எந்த பட்டியலில் இருப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. உலகத்துக்கு வந்தது வாழ்வதற்கு அல்ல, உலகத்துக்கு வந்தது மரணிப்பதற்கு. ஏன் மரணிக்க வேண்டும்? வாழ வேண்டி இருக்கின்றது, வாழ வேண்டி இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு வந்த நாம் அல்லாத மற்ற சமுதாயத்தினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், உலக வாழ்க்கை என்பதுதான் வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய பட்டியலில் அவர்களுடைய கோட்பாட்டில் வாழ்க்கை என்ற ஒன்று கிடையாது. நமக்கு அப்படி அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான், ஏனைய உயிரினங்களை விட ஒரு பகுத்தறிவை மேலாக தந்திருக்கின்றான். இந்த அறிவை பயன்படுத்தி நீ உலகத்தினுடைய வெற்றிகளுக்கு பின்னாலேயோ அல்லது உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலேயோ அல்லது உலகத்தினுடைய லாபகரமான முயற்சிகளுக்கு பின்னாலேயோ செலவழிக்காமல் இந்த பகுத்தறிவை கொண்டு எது நல்லது கெட்டது என்பதை பகுத்தறிந்து வாழ்ந்துப்பார். எது நல்லது கெட்டது? அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நமக்கு இப்படித்தான் முடிவு செய்யப்பட்டு விட்டால் நாம் ஏன் தொழ வேண்டும், நாம் ஏன் நோம்பு பிடிக்கணும், நாம் ஏன் அமல் செய்ய வேண்டும் என்று கேள்வி வரும் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர்களில் ரசூலுல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருவர் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா நல்லடக்கம் செய்ய போனார்கள். அங்கே ஒரு சிறிய ஒரு உபதேசம் பயான் செய்தார்கள். அந்த பயானில் சொன்னார்கள், இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் தான் தங்குமிடம் நரகமா சொர்க்கமா என்று முடிவு செய்யப்படாமல் இந்த உலகத்துக்கு வருவதில்லை என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே சொர்க்கவாதி நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் இந்த உலகத்துல என்னத்துக்கு அமல் செய்யணும், அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்வளவுதான் அமல் செய்தாலும் நரகவாதி என்றால் நரகவாதி தானே, எவ்வளவுதான் அமல் செய்யாவிட்டாலும் சொர்க்கவாதி என்றால் சொர்க்கவாதி தானே என்ற கேள்வியை கேட்டு நம்முடைய தெளிவின்மையை இல்லாமல் ஆக்கினார்கள். எவ்வளவு பெரிய கேள்வி! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விடை மூணே மூணு சொற்களில் விடை கொடுத்தார்கள். மூன்றே மூன்று சொற்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகுல்லும் முயத்தம் லிமா குலிகலஹு, ஃபகுல்லும் முயத்தம் லிமா குலிகலஹு, யார் யார் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அது அது அவர்களுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். ஃபஸல் யஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா, ஃபஸல் யஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா. யார் சொர்க்கவாதிகள் என்று அன்று ஆலமுல் அர்வாஹ் வைத்து பிரிக்கப்பட்டார்களோ இந்த உலக வாழ்வில் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்கி கொடுக்கப்படும். நல்லமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். பாவங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி வைப்பான், பாவம் என்ற தெளிவை ஏற்படுத்துவான். மரணம் வருவதற்கு முன்னால் மரணத்துக்குரிய தயாரிப்புகளை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். மீண்டும் ஒரு உதாரணம் என்ன, நூறு கொலை செய்தவரையும் பூனையை கட்டி போட்டு தொழுதவரையும் சிந்தியுங்கள். இதுதான் உதாரணம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன, உலகத்துக்கு வந்துவிட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் எத்தனை வினாடிகள் என்பது தெரியாது. அத்தனை வினாடிக்குள் நான் அனுப்பி வைத்தவைகள் என்ன, இந்த உலகத்தினுடைய ஒரு வெற்றிக்காக, இந்த உலகத்தினுடைய ஒரு லாபத்துக்காக, நானும் ஒரு விஐபியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்த அனைத்து திறமைகளையும் பாவிக்கக்கூடிய நாம் அல்லாஹ் கேட்கின்றான், ஆகரத்துக்கு என்னத்தை முற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை சற்று சிந்திக்க கூடாதா? உடைய மருமைக்கு எதனை சிந்தித்து எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறாய், அதை சற்று சிந்தியுங்கள். நான் போகக்கூடிய பாதை சரிதானா? நான் நோக்கி செல்லக்கூடிய ஊருக்கு என்னுடைய வாகனத்தை நான் செலுத்துகிறேன், போய் சேருமா இல்லையா என்பதை நாம் மெப்ல பார்க்கின்றோம். மெப் கொஞ்சம் விலகிவிட்டால் நாலு பத்து கிலோமீட்டர் கேட்கின்றோம். ஆனால் ஆபரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் மற்றவர்களுடைய உபதேசங்களை மறுக்கின்றோம், மறக்கின்றோம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நமக்கு வழிகாட்டி ஒரு மெப்பல்ல, நமக்கு வழிகாட்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இரண்டு பாதைகளும் லேசாக்கி தரப்பட்டிருக்கின்றது. இரண்டு பாதைகளும், நீங்கள் உங்களுடைய புத்தியை பயன்படுத்துங்கள், திறமைகளை பயன்படுத்துங்கள், அறிவை பயன்படுத்துங்கள், ஆற்றல்களை பயன்படுத்துங்கள், இந்த உலகத்தினுடைய நேரத்துகளை பயன்படுத்துங்கள். எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள், எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம், எங்கே போய்கொண்டிருக்கின்றோம்? சற்று உடத்தில் உட்கார்ந்து நிதானமாக சிந்திப்போம். நிதானமாக, நாம் தான் உலகத்தை விட்டு பிரிய போகின்றோம், நம்முடைய யாரும் வரமாட்டார்கள், நம்முடைய வெற்றிகள் நமக்கு பின்னால் வரமாட்டாது, அந்த வெற்றியில் நமக்கு கிடைத்த பரிசுகளும் நம்மளோடு சேர்த்து அடக்கப்பட மாட்டாது. நாமும் நம்முடைய நல்ல அவர்களும் இதை விளங்கிக் கொண்டார்கள். நபிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய வெளிமார்கள், நாதாக்கள், பெரும்பெரும் இறை நேசர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதனாலதான் சொர்க்கம் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்க்குள்ள கல்லை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவுதான் அமல் செய்தாலும் இந்த உயிர் கைப்பற்றப்படுவதற்கு ஒரு வினாடிக்கு முன்னால் பிழையை செய்து விடுவேனோ பேசி விடுவேனோ என்ற பயத்தில் தான் வாழ்க்கையில் கள்ள போட்டுக் கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் அவர்கள் யாரு, சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் மரகபா மரகபா என்று அழைக்கும் என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்று இருக்கும் போது நானும் நீங்களும் யார், நம்மை யார்? அல்லாஹ்வுடைய ஒளிமார்களுடைய சரித்திரங்களை பாருங்கள், இறை நேசர்களுடைய வரலாறுகளை பாருங்கள்,
ஏன் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தார்கள், ஏன் தனித்துவமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஏதாவது ஒரு தவறு நம்முடைய அமல்களை பாழாக்கி விடுமோ, ஏதாவது ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தி விடுமோ, ஏதாவது ஒரு செயற்பாடு நம்முடைய சொர்க்கத்துக்கு தடையாக அமைந்து விடுமோ என்று பயப்பட்டார்கள். அதனால் தவறு செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேட்டார்கள், கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து விட்டார்கள், மற்றவரிடத்தில் துவா செய்யும்படி வேண்டிக் கொள்வார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை ஒரு இழிவானவனாக சிறியவனாக நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள், வாழ்நாள் பூராக கண்ணீர் விட்டுக் கொண்டே இருந்தார்கள், கடைசி தருவாய் வரைக்கும் பயந்து பயந்துதான் வாழ்ந்தார்கள். ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றோம். நம்முடைய வெற்றி மறுமையினுடைய வெற்றியாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கக்கூடிய வெற்றியாக அமைவதற்கு இவ்வுலகத்தினுடைய அடுத்த வினாடியை நாம் பாவிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யாவா எனது தவறுகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. என்னை விட்டு பிரிந்த எமது உடன் பிறப்புகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. நல்லடியார்களுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தின் அனைவரையும் சேர்த்தருவாயாக. யாவா இருக்கக்கூடிய இந்த மீதமான காலத்தை உனக்கு விருப்பமான முறையில் பயன்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் தௌபி செய்வாயாக, நமக்கு வழிகாட்டுவாயாக, நமது நாட்டில் வெற்றியையும் சுபீட்சத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துவாயாக, நல்ல தலைவர்களை எமக்கு உருவாக்கி தருவாயாக.